2017 ஜூன் மாத தெந்தலிதழில் செல்வ முரளி அவர்களுடன் நேர்காணல். உரையாடல் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சிறந்த தமிழ் மென்பொருளை உருவாக்குபவர்களுக்காக ஆண்டுதோறும் தமிழக அரசு வழங்கும் கணினி தமிழ் விருது பெற்றிருப்பவர் செல்வ முரளி. இவர் உருவாக்கிய விவசாயிகளுக்கு உதவும் குறும் செயலிக்காக 2015 விருது இவருக்கு தரப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே மாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த இவர் மத்தியதர விவசாய குடும்பத்தில் வந்தவர். தனது கிராமத்திலிருந்தே விஷுவல் மீடியா டெக்னாலஜி visualmediatech.com என்ற நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகிறார். கணினி வன்பொருள் மென்பொருள் என இரண்டிலுமே பல கண்டுபிடிப்புகளையும் ஆண்ட்ராய்ட் செயலிகளையும் உருவாக்கி வருகிறார். இவரது விவசாயம் சார்ந்த செயலி 300,000+ மேலான பயனாளிகளை சென்றடைந்துள்ளது. இருக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி அவற்றை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற லட்சிய வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும் செல்வ முரளியுடன் உரையாடினோம். அதிலிருந்து கணினி துறையில் ஈடுபாடு. சிறுவயது முதலே செய்தித்தாள் வாசிப்பேன், கம்ப்யூட்டர் படித்தால் நல்ல எதிர்காலம் இருக்கும் என்ற கட்டுரை ஒரு செய்தித்தாளில் வந்திருந்தது. அது என்னை ஈர்த்தது. பள்ளியில் +2 வகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவு அறிமுகமான சமயம் அது. நான் அதைத்தான் படிப்பதென தீர்மானித்தேன். அதெல்லாம் இங்கிலீஷில் இருக்கும், சரிவராது என்று சொன்னார்கள். இருந்தாலும் பிடிவாதமாக அதில் சேர்ந்தேன். +2 வகுப்பில் கம்ப்யூட்டர் பாடத்தில் 180 மார்க் எடுத்தேன். அதுதான் ஆரம்பம் என்று உற்சாகமாக தொடங்கினார் செல்வ முரளி. மென்பொருள் நிறுவனம் துவங்கும் எண்ணம் ஏற்பட்டதற்கான காரணங்களை விவரிக்கையில், +2 முடித்தபின் அப்பாவின் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தால் மேலே படிக்க முடியவில்லை. தினமலரில் லேஅவுட் ஆர்டிஸ்ட் வேலை கிடைத்தது. வேலை பார்த்து கொண்டே BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் அஞ்சல் வழியில் படித்தேன். அந்த வருமானம் போதவில்லை. 2007 முதல் கம்ப்யூட்டர் சர்வீஸ் மையத்தை எனது கிராமத்தில் ஆரம்பித்து நடத்தினேன். இணையதளம் வடிவமைத்து தரும் பணியையும் செய்தேன். இதையெல்லாம் பகுதி நேரமாக செய்தேன். வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கவே பகுதி நேரமாக தொடர முடியவில்லை. அதனால் 2010 ஒரு நிறுவனமாக இதை ஆரம்பித்து முழு நேரமாக செயல்பட ஆரம்பித்தேன் என்கிறார். கிராமத்தில் மென்பொருள் நிறுவனம். ஒரு கிராமத்தில் இருந்து கொண்டு எப்படி மென்பொருள் நிறுவனத்தை நடத்த முடிகிறது என்று நாம் ஆச்சரியப்பட்டோம். அதற்கு, நகரங்கள் ஏற்கனவே மக்கள் பெருக்கத்தால் பிதுங்கி கொண்டிருக்கின்றன, நாமும் அதில் போய் மூழ்கிவிட வேண்டாம் என்று நினைத்தேன். முதலில் கிருஷ்ணகிரியில்தான் நிறுவனத்தை நடத்தினேன். இப்போது என் சொந்த கிராமத்திலிருந்தே இதனை இயக்கி வருகிறேன் என்றவர் அவ்வாறு நடத்துவதன் சாதக பாதகங்களையும் பட்டியலிட்டார். கிராமத்தில் ஒரு கணினி நிறுவனத்தை துவங்கி நடத்துவது இன்றைக்கும் பலவீனம்தான். ஆனால் இந்த தொழிலை நடத்துவதற்கு இணைய இணைப்பும் தொழில்நுட்பம் தெரிந்தவர்களும் இருந்தால் போதும். நான் 2007 முதல் 2010 வரை இணையதளங்கள் மூலம்தான் என் பணியை செய்தேன். அப்போது என்னிடம் சொந்த கம்ப்யூட்டர் கூட கிடையாது. ப்ரௌசிங் சென்டர் மூலமே பணிகள் நடந்தன. ஆனால் நான் இதை ஒரு நிறுவனமாக ஆரம்பித்த பின் அது சாத்தியப்படவில்லை. அடிக்கடி ஏற்பட்ட மின்வெட்டால் தொழில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. வேகமின்மை, அடிக்கடி தொடர்பில்லாமல் போவது என்று இணைய இணைப்பில் பல பிரச்சனைகள். எவ்வளவு பெரிய டெக்னாலஜி என்றாலும் அதை குறைந்த செலவில் கொடுப்பது எனது இலக்காக இருந்தது. இணையதளத்தை வடிவமைக்க 10,000-20,000 என்று வாங்கி கொண்டிருந்த காலத்தில் நாங்கள் ஒரு நாளைக்கு 1 ரூபாய் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி ருபி ஹோஸ்ட் என்ற பெயரில் வடிவமைப்பு செய்தோம். அதற்கு மிக நல்ல வரவேற்பு இருந்தது. அதைத் தொடர்ந்து எங்களது சேவைகளை விரிவுபடுத்தினோம். பாதகங்கள் என்றால், ஒரு சமயம் 3 மாதம் வரை இணைய தொடர்பை கட் செய்து விட்டார்கள். மற்றபடி தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் கிராமத்தில் கிடையாது. நாம் வேலைக்கு எடுத்து பயிற்சி கொடுத்து அவர்களை உருவாக்க வேண்டும். கிட்டத்தட்ட 2 வருடம் அதற்கு கஷ்டப்பட்டேன். அதிலும் அவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் திடீரென்று வேறு வேலைக்கு போய்விடுவார்கள். மீண்டும் புதியவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். கூடுதல் சம்பளம் எதிர்பார்த்து வேலை நிறுத்தம் செய்வார்கள். இதெல்லாம் பாதகங்கள். எல்லாவற்றையும் சமாளித்துதான் நாங்கள் வளர்கிறோம் என்கிறார். வளர்ச்சி படிகள். இப்படி இந்த நிறுவனத்தின் வளர்ச்சி கடும் உழைப்பினாலேயே சாத்தியமாகி இருக்கிறது. முதலில் தேர்தல் கமிஷன் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தது. லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவதற்காக 100 சர்வர்களை இவர்களிடம் வாங்கியிருக்கிறார்கள். அது முதல் படி. 2011 காலகட்டத்தில் சிப்பேட் facebook.com/cpadindia என்ற பெயரில் சொந்தமாகவே கையடக்க கணினிகளை டேப்லெட் பிசி சீனாவில் தயாரித்து வாங்கி அவற்றை தமிழுக்கு மாற்றி சந்தைப்படுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் வெற்றி பெறாது என்று ஆரம்பத்தில் பலர் இவர்களை பயமுறுத்தியதுண்டு. அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு வெற்றி பெற்றதில் செல்வ முரளிக்கு நியாயமான பெருமிதம். தமிழ் குறுஞ்செயலிகளை அதில் நிறுவி பள்ளிகளுக்கும் பிரபல நிறுவனங்களுக்கும் வழங்கியிருக்கிறார். சி டிரைவ் என்ற பென் டிரைவ் ஒன்றும் இவர்கள் படைப்புகளில் அடக்கம். அதனுடைய சிறப்பு 200 வகை மென்பொருள்களை கணினியில் நிறுவாமலேயே பயன்படுத்தும் வசதிதான். அடுத்து எந்தெந்த துறையில் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லையோ அவற்றில் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த முடிவு செய்து அதில் இறங்கியதுதான் இன்றைய வளர்ச்சிக்கு வித்திட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கான குறுஞ்செயலி, விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு குறுஞ்செயலியை உருவாக்கியுள்ளீர்கள் அல்லவா, அது பற்றி சொல்லுங்கள் என்றதும் செல்வ முரளிக்கு உற்சாகம் பொங்குகிறது. என் குடும்பம் விவசாய குடும்பம். நேரடியாக விவசாயம் செய்யவில்லை என்றாலும் அது குறித்து எல்லாருக்கும் தெரியும். என் தந்தை ஒரு தானிய வியாபாரி. நான் இருக்கும் கிராமம் விவசாயிகளால் நிரம்பியது. என்னுடைய பணியாளர்கள் அனைவரும் விவசாய குடும்பத்தினர். ஆகவே தகவல் திரட்டுவதிலோ விவசாயிகளின் தேவைகளை அறிவதிலோ எந்த சிக்கலும் எழவில்லை. அப்போதுதான் தொழில்நுட்ப வளர்ச்சி விவசாயத்தை தொடவே இல்லை என்பது தெரிய வந்தது. விவசாயத்துறைக்கும் தொழில்நுட்பத்திற்கும் மிகப்பெரிய இடைவெளி இருந்தது. அங்கே புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்த நினைத்தோம். ஆனால் ஏற்கனவே நொடித்து போயிருக்கும் விவசாயிகள் இதனை ஆதரிப்பார்களா என்ற தயக்கம் இருந்தது. மேலும் மொழி ஒரு பெரிய பிரச்சனை. அதற்கான சந்தை எப்படி இருக்குமோ என்ற தயக்கம் இருந்தது. நம்மாழ்வார் கொடுத்த நம்பிக்கை. நண்பர் பிரகாஷ் சுகுமாரன் உதவியுடன் இயற்கை வேளாண்மை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களை திருவண்ணாமலையில் சந்தித்து பேசியது திருப்பு முனை ஆனது. அவர் இதன் தேவை அனைவருக்கும் உண்டு என்று கூறி சில ஆலோசனைகளை சொல்லி விரைவில் பணியை ஆரம்பியுங்கள் என்று உற்சாகப்படுத்தினார். அவர் கொடுத்த ஊக்கத்தில் இந்த குறுஞ்செயலியை உருவாக்கினோம். இந்த சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு தேவை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாங்கள் விவசாயிகளுக்கு வழங்குகிறோம். எங்களுக்கு நம்பிக்கையை வழங்கியது நம்மாழ்வார் என்கிறார் செல்வ முரளி. விவசாயம் செயலியை பற்றி சொல்லும் போது இது ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி தான். ஆரம்பத்தில் மொபைல் அப்ளிகேஷனாக மட்டுமே இருந்தது. ஆனால் மொபைல் இல்லாதவர்களும் இது குறித்து கேட்கவே மொபைல் வெப்சைட் என இரண்டுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன்களை உருவாக்கி இருக்கிறோம். வேர்ட்பிரஸ் டெக்னாலஜியில் இது வேலை செய்கிறது. ஆரம்பத்தில் சற்று கடினமாகத்தான் இருந்தது. முதல் வெர்ஷன் வெளியான பிறகு தர்மபுரி கலெக்டர் இது பற்றி அறிந்து எங்களை அழைத்தார். விவசாயிகள் கூட்டத்தில் எங்கள் செயலியை அறிமுகப்படுத்தினார். அது முதல் நல்ல ஃபீட்பேக் கிடைக்க ஆரம்பித்தது. தற்போது ஒரு நாளைக்கு 10 முதல் 20 அழைப்புகளாவது வருகின்றன. விவசாயிகளின் சந்தேகங்களையும் பிரச்சனைகளையும் அந்த அழைப்புகளின் மூலம் அறிந்து கொள்கிறோம். எங்களிடமிருந்து தகவல் பெறுவது மட்டுமல்லாமல் எங்களுக்கும் பல தகவல்களை அவர்கள் தருகின்றனர். இது எங்களை அப்டேட் செய்து கொள்ள உதவியது. இதுவரை விவசாயம் குறுஞ்செயலியை விவசாயிகள் கொடுத்த கருத்துறையின்படி 9 முறை மேம்படுத்தி இருக்கிறோம். 3 லட்சம் பேருக்கு மேல் இந்த செயலியை நிறுவி பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக வெளிநாடுகளில் உள்ள தமிழர்கள் அந்த நாடுகளில் இயற்கை விவசாயத்தை செய்ய பேரார்வம் காட்டி வருகின்றனர். மேலும் பலவிதமான விவசாய வாய்ப்புகளை விவசாயிகளிடமிருந்து அறிந்திருக்கிறோம். இந்த செயலியை சர்வதேச தரத்தில் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இது மற்ற மொழிகளிலும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லும் போது அவரது மகிழ்ச்சி நம்மிடமும் தொற்றிக்கொள்கிறது. விவசாயி வேறென்ன செய்யலாம்? விவசாயத்தில் கிடைக்கும் துணைப் பொருட்களை நாம் நல்ல வகையில் பயன்படுத்த முடியும். நெல்லின் உமையிலிருந்து சிமெண்ட் தயாரிக்கலாம் என்று ஆய்வு கூறுகிறது. அதன் மூலம் இயற்கை முறையில் நாம் சிமெண்ட் உற்பத்தி செய்ய முடியும். சூரியகாந்தியின் தவிட்டிலிருந்து பேட்டரி தயாரிக்கலாம். சோளக்கதிரின் தாளிலிருந்து ஆடை தயாரிக்கலாம். இதெல்லாம் பல்கலைக்கழக ஆராய்ச்சி முடிவுகள். ஆனால் இன்னமும் பயன்பாட்டுக்கு வராதவை. இவ்வாறு ஆங்கிலத்தில் கிடைக்கும் பல ஆய்வுகளை நம் மண் சார்ந்து நம்மால் செய்யக்கூடியவற்றை நாங்கள் தமிழில் தர ஆரம்பித்தோம். விவசாயம் சார்ந்த நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு விவசாயி இது போன்றவற்றையும் செய்து பிழைக்க முடியும் என்ற நம்பிக்கையை இவை தருகின்றன. இவற்றை ஒரு தனி ஆப் ஆக நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இவற்றை ஆராய்ந்து யாராவது செயல்படுத்தினால் அது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகளை அளிக்கும். விவசாயம் சார்ந்து சுமார் 60 வகை கண்டுபிடிப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆற்று மணலையும் சாம்பலையும் கலந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தினால் அது நல்ல விளைச்சலை கொடுக்கும் என்று ஒரு ஆய்வு கட்டுரை படித்தேன். உடனே ஆற்று மணலையும் கணபதி ஹோமம் செய்த சாம்பலையும் கலந்து எங்கள் அலுவலகத்திலேயே ஒரு சிறு இடத்தில் நாகப்பழ விதையை விதைத்தோம். 10 நாளில் அது நன்கு வளர்ந்து விட்டது. மற்ற இடங்களில் வளர்வதை விட இதன் வளர்ச்சி அதிகமாக உள்ளது. அதுபோன்று வேப்பங்கொட்டையையும் வசம்பையும் கலந்து எரித்தால் அந்த புகைக்கு பூச்சிகள் கொசுக்கள் வராது. குழந்தைகளுக்கு வசம்பை பயன்படுத்துவதன் காரணம் இதுதான். இதுபோன்று நிறைய உள்ளூர் தொழில்நுட்பங்கள் உள்ளன. ஆனால் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க எங்களிடம் நிலம் கிடையாது. ஆகவேதான் இவற்றை விவசாயிகளிடம் கொண்டு சேர்க்கிறோம். அவர்கள் இதனை பயன்படுத்தி பார்த்து மேலே விரிவாக்க முடியும். தண்ணீர் தண்ணீர். அடுத்து ஒரு சர்வே எடுத்தோம். ஒவ்வொரு வீட்டிலும் தண்ணீரை அதிகமாக எதற்கு செலவழிக்கிறார்கள் என்று. துணி துவைப்பதற்கு சுமார் 30 லிட்டர் தண்ணீரை சராசரியாக ஒரு நாளில் செலவழிக்கிறார்கள். அதில் டிட்டர்ஜென்ட் கலந்து விடுவதால் அந்த கழிவு நீரை மறுபடி பயன்படுத்த முடியாது. ஒரு குடும்பத்திற்கு 30 லிட்டர் என்றால் தமிழ்நாட்டின் 7 கோடி குடும்பங்களுக்கு எவ்வளவு தண்ணீர் செலவாகும் என்று பாருங்கள். இதை எப்படி மறுசுழற்சி செய்யலாம் என்று பெரியவர்களிடம் பேசும்போது சீயக்காய் புங்க இலை போன்றவற்றை பயன்படுத்தி அந்த காலத்தில் சோப்பு தயாரித்தார்கள் என்றார்கள். அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது இதற்கு உதவும் என்றார்கள். இப்படி 10 வகையான ஆராய்ச்சிகளை பயன்பாட்டிற்காக நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் இவற்றை மேலெடுத்து செல்ல நிதி ஆதாரம் இல்லை. அதிகம் நிதி உள்ளவர்களே மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்ய முடியும். எங்கள் செயலிகளுக்காகவே இதுவரை 15 லட்சம் செலவழித்திருக்கிறோம். ஆனால் இதுவரை 3-4 லட்சம் மட்டுமே எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இணையதள வருமானத்தை வைத்தும் ஆர்வம் காரணமாகவும் இதனை மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்கிறார். உழுதவன் கணக்கு பார்க்க. பிற குறுஞ்செயலிகள் மென்பொருட்கள் பற்றி சொல்லும்போது ரிசர்ச் டெவலப்மெண்ட் மற்றும் ஹோல்டிங் தான் முக்கிய பிசினஸ். எங்களுக்கு சொந்தமாக சர்வர் இருக்கிறது. இணையதள மெயின்டெனன்ஸ் செய்து வருகிறோம். புதிதாக இணையதளம் வடிவமைக்கிறோம். விவசாய கணக்கர் என்ற குறுஞ்செயலியை உருவாக்கி அளித்திருக்கிறோம். அது விவசாய சம்பந்தமான செலவுகளையும் வருமானத்தையும் உள்ளிட்டால் உங்களுக்கு லாபம் எவ்வளவு, எதில் அதிகம் செலவாகிறது என்பது உட்பட எல்லா விவரங்களையும் தெளிவாக தந்துவிடும். இதுபோல 100க்கும் மேற்பட்ட செயலிகளை play.google.com/store/apps/developer?id=capital A APP % 20 mobile % 20 applications -HL=EN உருவாக்கி இருக்கிறோம். எனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆதரவில்லாமல் எதுவுமே சாத்தியமாகி இருக்காது. நண்பர்களின் ஆலோசனை எனக்கு பெரும் பலம். விவசாய செயலி, தமிழ் எழுத்துரு எல்லாவற்றையுமே உருவாக்கி நாங்கள் இலவசமாகத்தான் கொடுத்திருக்கிறோம். லாபம் என்று இதில் எதுவும் இல்லை என்கிறார். கணினி தமிழ் விருது. கணினி தமிழ் விருது கிடைத்ததை ஒரு சிறப்பான தருணம் என்கிறார். என் தொழில் முனைவு சற்றே வித்தியாசமானது. மென்பொருள் துறையில் வேலைக்கு சென்றால் நல்ல சம்பளம் கிடைக்கும். அப்படியிருக்க சொந்த நிறுவனத்தை ஆரம்பித்து நடத்துவதில் என் வீட்டாருக்கு விருப்பமில்லை. அதுவும் கிராமத்தில் இருந்துதான் நடத்துவேன் என்று சொல்லி நடத்தி வருவது அவர்களுக்கு இன்று வரை விருப்பமில்லை. சரி, நிறுவனம்தானே நடத்துகிறான், நடத்தட்டும் என்று அவர்கள் சமரசமான போது நான் விவசாயத்துறைக்கு வந்தது எங்கள் குடும்பத்தினருக்கு சற்றும் விருப்பமில்லை. ஒருபுறம் அதிக பொருட்செலவு, மன அழுத்தம் என பலவிதமான பிரச்சனைகள். சொல்லப்போனால் பல இழப்புகளை இந்த விருது ஈடுகட்டி இருக்கிறது. உழைப்புக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தோம். அந்த நம்பிக்கை பொய்க்கவில்லை. உண்மையில் தமிழ்கணினி வளர்ச்சிக்காக உழைத்த அனைவருமே விருதுக்கு உரியவர்கள்தான். மிக சிறந்த தேர்வு குழு எங்களை தேர்ந்தெடுத்தது எங்களுக்கு மகிழ்ச்சி. குறிப்பாக கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் OCR தமிழ் உருவாக்கம் உள்பட பல அடிப்படைகளை தமிழ் வளர்ச்சிக்காக செய்தவர்கள். அவருக்குத்தான் விருது கிடைக்கும் என நாங்கள் நினைத்தோம். இறுதி கட்டத்தில் எங்கள் பெயர் தேர்வானது. அதில் மகிழ்ச்சிதான் என்றாலும் கிருஷ்ணமூர்த்திக்கு கிடைக்கவில்லை என்ற வருத்தமும் எங்களுக்கு உண்டு. அவர் கிட்டத்தட்ட 50 வருடமாக தமிழ் கணினி வளர்ச்சிக்காக உழைத்து வருகிறவர். நாங்கள் எல்லாம் இப்போதுதான் வந்திருக்கிறோம் என்றாலும் கிராமத்து பின்னணியில் இருந்து செயல்பட்டு வரும் எங்களை ஊக்குவிக்க இந்த விருது வழங்கப்பட்டிருப்பதாக சொன்னார்கள். இதற்காக எனக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கியவர்களுக்கும் ஊழியர்களுக்கும், குறிப்பாக விவசாயம் செயலியினை தேர்ந்தெடுத்த தேர்வு குழுவினருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி என்று நெகிழ்கிறார். யாரும் செய்யாததை செய்ய வேண்டும், யாரும் செய்யாததை செய்ய வேண்டும், தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதிய புதிய விஷயங்களை உருவாக்கி தர வேண்டும் என்பதுதான் என் எதிர்கால திட்டம். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்பது கனவாக இருந்தது, அது இன்று நிறைவேறி இருக்கிறது. ஆரம்பத்தில் டேப்லெட் பிசி எல்லாம் பணமில்லாமல் யாரும் செய்ய முடியாது என்றார்கள். நாங்கள் செய்து காட்டினோம். அதிலும் கிராமத்தில் ஒரு சிறு கம்பெனி யாரிடமும் நிதி வாங்காமல் செய்தோம் என்பதை அறிந்து பலருக்கும் வியப்பு. ஆரம்பத்தில் ஆண்ட்ராய்டில் தமிழுக்கான சப்போர்ட்டே கிடையாது. நாங்கள் அதனை உருவாக்கி சந்தைப்படுத்தினோம், வெற்றி பெற்றோம். தற்போது விவசாயத்தில் எந்த பருவநிலையில் எதை பயிரிடலாம், எது லாபமாக இருக்கும், இந்த வெப்பநிலையில் இந்த மண்வளம் இவ்வாறு இருக்கும் என்று டேட்டாபேஸ் யாரிடமும் கிடையாது. இன்றைக்கு தொழில்நுட்பம் மிகவும் வளர்ந்திருக்கிறது. இது மாதிரி தகவல்களை தொகுத்து விவசாயிகளுக்கு அவர்களுக்கு புரியும் மொழியில் அளிப்பது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதை நோக்கித்தான் நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். சித்த மருத்துவத்தில் நிறைய மருத்துவ முறைகள் பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அவையெல்லாம் இன்னமும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு தொகுக்கப்படவில்லை. எல்லாவற்றிற்கும் வெளிநாட்டையே சார்ந்திராமல் அவற்றை தொகுத்து நமது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் நாம் எங்கேயோ போய்விடுவோம். அதுதான் எங்கள் தற்போதைய இலக்கு என்கிறார். ஊக்கமிக்க இந்த இளைஞரின் சாதனைகளுக்கும் முயற்சிகளுக்கும் வாழ்த்து கூறி விடை பெற்றோம். கொழுத்தவனுக்கு கொள்ளு. ஓலைச்சுவடிகளை மின்னாக்கம் செய்ய தமிழ் மரபு அறக்கட்டளை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடன் ஓர் ஒப்பந்தம் போட்டிருந்தார்கள். அதன் தொழில்நுட்ப பகுதியை நான் கவனித்துக் கொண்டேன். நம்மிடம் இருக்கும் பொக்கிஷங்கள் பற்றி அதன் மூலம் அறிய முடிந்தது. ஒரு விதத்தில் எனக்கு நம்பிக்கை கொடுத்ததே அதுதான். சித்த மருத்துவ முறைகள் பற்றியெல்லாம் அச்சுவடிகள் மூலம் விரிவாக அறிய முடிந்தது. அந்த பாரம்பரியம் கிராமங்களில் இன்னமும் உயிர் வாழ்வதை அறிய முடிந்தது. பழமொழிகள் மூலமாகவும் அவையெல்லாம் இன்னமும் உயிர்ப்புடன் இருக்கின்றன. கொழுத்தவனுக்கு கொள்ளு, இழைச்சவனுக்கு எள்ளு என்பதை உடல்நலம் பற்றியதல்ல. அப்படி நம்மவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். முழு பழமொழி என்னவென்றால், கொழுத்தவனுக்கு கொள்ளு, வலுத்தவனுக்கு வாழை, இழைச்சவனுக்கு எள்ளு. கொழுத்தவனுக்கு கொள்ளு என்றால் நன்றாக செழிப்பாக இருப்பவன் கொள்ளை விதைத்தால் மழை பெய்து அழிந்து போய்விட்டாலும் பெரிதாக பாதிப்பை அவனுக்கு தராது. அதற்கு அதிக பராமரிப்பு தேவையில்லை, அது அவனை காப்பாற்றிவிடும். வலுத்தவனுக்கு வாழை என்றால் நிதி அதிகமாக வைத்திருப்பவன்தான் வாழையை பயிரிட முடியும். ஏனென்றால் வலுத்த காற்றினால் வாழைக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட பணம் இருப்பவனால் மீள முடியும். இளைச்சவனுக்கு எள்ளு என்பது செல்வம் அதிகமில்லாதவன் எள்ளு விதைத்தால் அவனுக்கு அது உதவியாக இருக்கும். இப்படி பொருளாதார சமூக ரீதியாக எப்படி விவசாயம் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த பழமொழி உதாரணம். பயிர் பற்றிய இத்தகைய பழமொழிகளை ஆராய்ச்சி செய்தாலே நமக்கு பல உண்மைகள் தெரிய வரும். செல்வ முரளி. தமிழ் யூனிகோடு எழுத்துருக்கள். தமிழ் யூனிகோடில் லதா எழுத்துருதான் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. லதா எழுத்துரு கேரக்டர் மிகவும் பெரிது. மொபைல் அப்ளிகேஷன்களில் அவை நிறைய இடம் எடுத்துக்கொள்ளும். ஆகவே அதற்கு மாற்றாக சில யூனிகோடு எழுத்துருக்களை உருவாக்க நினைத்தேன். அப்படி கிட்டத்தட்ட 20 புதிய யூனிகோட் எழுத்துருக்களை உருவாக்கி இலவசமாக கொடுத்தேன். இதன் அதிகபட்ச அளவே 80-100 கிலோ பைட்ஸ் தான். ஆகவே இது மொபைலோ இணையதளமோ அதிக இடத்தை எடுத்துக்கொள்ளாது. மிக எளிமையானதும் கூட. இணையதளம் உட்பட பலவற்றிலும் இன்றைக்கு இதனை பயன்படுத்தி வருகிறார்கள். அதனை இங்கே இருந்து visualmediatech.com/fonts இலவசமாக பதிவிறக்கிக் கொள்ளலாம். செல்வ முரளி. உத்தமம் உலகத்தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் உத்தமம் INFITT.org எனும் அமைப்பு கலிபோர்னியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. உலகம் முழுவதிலும் இருந்து தமிழ்க்கணிமை ஆர்வலர்கள், மென்பொருளாளர்கள், பேராசிரியர்கள் இதில் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். ஆங்கிலத்தில் கணினி வளர்ச்சி அமைப்புகள் இருப்பதைப் போல் தமிழுக்கு இந்த அமைப்பு. இந்த அமைப்பு தமிழ் கணிமை சார்ந்த பல ஆராய்ச்சிகளுக்கு பணிக்குழுக்களை உருவாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
இதுவரை 15 உலகத்தமிழ் இணைய மாநாடுகளை நடத்தி தமிழ்கணிமை ஆராய்ச்சியை முன்னெடுத்துச் செல்கிறது. ஆர்வம் உள்ளவர்கள் இதில் இணைந்து தமிழ்கணிமைக்கு வலு சேர்க்கலாம். செல்வமுரளி பெரிய நிறுவனங்களையே சார்ந்திருந்தால் தமிழுக்கான சந்தை ஓரளவாவது இருப்பதால் தான் கூகுள் போன்ற நிறுவனங்கள் தமிழுக்கு பல பயன்பாடுகளை இலவசமாக தருகின்றன. பெரிய நிறுவனங்களின் இலவசத்தையே நம்பினால் தமிழை சார்ந்த புதிய தொழில் முனைவோர்கள் இல்லாத நிலை வந்துவிடும். எல்லா தமிழ் பணிகளுக்கும் பெரிய நிறுவனங்களை மட்டுமே எதிர்பார்க்கும் சூழ்நிலை வந்துவிடும். எனவே தமிழ் சார்ந்த தொழில் முனைவோர்களை உருவாக்குவதும் ஊக்குவிப்பதும் நம் ஒவ்வொருவரின் கடமை. தமிழ் கணிமைக்கு பேரா கிருஷ்ணமூர்த்தி, பேரா தெய்வசுந்தரம், பேரா ஏ ஜி ராமகிருஷ்ணன், பேரா நாகராஜன், திரு முகுந்த், திரு தகடூர் கோபி, திரு சீனிவாசன், திரு நீச்சல்காரன் என பலர் பெரும் பங்களிப்பு செய்து வருகின்றனர். தமிழ்கணிமையை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் திரு மு இளங்கோவன், திரு துரை மணிகண்டன் ஆகியோர் பங்காற்றி வருகின்றனர். இவர்களின் பணிகள் மிகவும் போற்றத்தகுந்தன. செல்வமுரளி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.